கண்டினியூ இன்னைக்கு முடிச்சிடலாமா? பார்ட் 3, ஏன்னா ஏற்கனவே ரெண்டு பார்ட் பார்த்துட்டோம், அதனால இன்னைக்கு பார்ட் 3 பார்த்துட்டு சிவகுமார் பிரதர் மெசேஜ் பார்த்துட்டு இருக்காரு, ஓகே பிரதர்னு சொல்லியிருக்காரு. சரி, வந்தாருன்னா அவர் ஜாயின் பண்ணிக்கிட்டு, என்ன இடையில திடீர்னு அவங்க இல்லை வேற லைன்ல வந்துட்டாங்கன்னா லைன் எல்லாம் கொலாப்ஸ் ஆகும், அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. சிவகுமார் பிரதருடைய ஐடி உங்ககிட்ட இருக்குல்ல, விஜயகுமார்.
விஜயகுமார் இருக்கு,
நீங்க வேணா அப்ப இடையில ட்ரை பண்ணி பாருங்க, நீங்க உள்ள எடுக்க பாருங்க. ஏன்னா அவர்
ஏன்னா
அவர் இந்த லைன்லயே வந்துட்டாருன்னா இறஞ்சிடலாம், அவர் வேற ஏதாவது தனியா உள்ள போந்துட்டாருன்னா லைன் எல்லாம் கட் ஆயிடும். அதனால நீங்க கொஞ்சம் போட்டு ட்ரை பண்ணீங்கன்னு சொன்னா
உள்ள.
ஓகே, நம்ம அந்த கடந்த ரெண்டு பகுதி வந்து நம்ம அந்த பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் அதை குறித்து பார்த்தோம். அதனுடைய முடிவா இன்னைக்கு வந்து அந்த பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலத்தை இன்னைக்கு பார்ட் 3 நம்ம பார்த்துடலாம். இன்னையோடு கூட முடியுது, இதுல சில ஒரு 7-8 வசனங்கள் இருக்குது. நாளையில இருந்து தொடர்ச்சியா நம்ம என்னன்னைக்கு யார் யார் செய்தி அப்படின்றத நம்ம பேசிட்டு அதுக்கேற்ற மாதிரி கண்டினியூ பண்ணிக்கலாம். ரோமர் அதுக்கப்புறம் தொடர்ச்சியா பார்க்கலாம். பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், இதை குறித்து நம்ம எபிரேயர்ல வெளிப்படுத்தின விசேஷத்துல பேதுர்லாம் நல்ல ஆதாரமான வசனங்களை பார்த்தோம். லெவி ராகமத்துல கூட பல இதுல வந்து யாத்ராகம் 26:33 ரெண்டு ஸ்தலத்துக்கும் வந்து நடுவுல ஒரு திரைச்சீலை வந்து தடுத்து இருந்ததை நம்ம பார்த்தோம். அந்த திரைச்சீலை வந்து கிறிஸ்துவனுடைய சரீரத்துக்கு அடையாளமாக்கப்பட்டு அந்த சரீரம் கிழிக்கப்பட்டு, திரைச்சீலை கிழிக்கப்பட்டு அது மூலமாக நம்ம மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்கிறோம். பிரவேசித்து நித்திய மீட்பை நமக்கு உண்டு பண்ணி கொடுத்துருக்குறாரு. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, பரலோக ராஜ்யம் வந்து அங்க எங்கெல்லாம் தேடாதீங்க, அது உங்களுக்குள்ள வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசத்துல அதை நமக்குள்ள கொண்டு வந்து அவருடைய அவயங்களை நம்மள மாத்தி கொடுத்துருக்குற. அப்ப இந்த நிலைமையில நம்ம வந்ததுக்கு அப்புறம், இந்த நிலைமையில இந்த மகா பரிசுத்த ஸ்தலம்ன்ற லெவல்ல தேவன் நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரு. வந்ததுக்கு அப்புறம் யாக்கோபுல 1:8 நம்ம வாசிக்கிறோம், இருமணம் உள்ளவன் தன் வழிகளில் நிலையற்றவனா இருக்கிறான்னு சொல்லி ஒரு வசனத்தை நம்ம கவனிக்கிறோம். அந்த வசனத்தை வாசிங்க, யாக்கோபுல 1:1, 8 வசனத்தை வாங்கி பார்க்கலாம்.
இருமணம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான்.
அப்படியே 7 வசனத்தை வாசிங்க.
அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக.
ஆமா, இருமணம் உள்ள மனிதன் தன் வழிகளில் நிலையற்றவனா இருக்கிறான். அப்படிப்பட்டவன் வந்து கர்த்தரிடத்துல எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக அப்படின்றாரு. இப்ப இந்த இருமணம் எதை சொல்ல வராருன்னு சொன்னா, மாம்ச சிந்த, ஆவியின் சிந்த, அதே இந்த பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். அது எப்படி சொல்லுவாங்கன்னா, தேவன் நம்மளை முழுமையா பரிசுத்தப்படுத்திட்டாரு, முழுமையான ஒரு பரிசுத்தத்துக்குள்ள தேவன் நம்மளை கொண்டு வந்தனாலதான், நம்ம மகா பரிசுத்த ஸ்தலம் மாற்றப்பட்டனாலதான் தேவன் நமக்குள்ள வாசம்னு வந்தாரு. தேவன் வாசம்னுங்கிற ஒரு ஸ்தலம் இப்ப எதுன்னு சொன்னா, நம்ம எல்லாரும் விசுவாசத்துல சொல்லுவோம், நான் தான் அந்த ஸ்தலம், நான் தான் அந்த வீடு, நான் தான் அந்த ஆலயம்னு சொல்றோம். ஆனா தேவன் வாசம்ங்கிற ஸ்தலம் வந்து மகா பரிசுத்த ஸ்தலம் தான். ஆனா சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, நம்ம இப்பதான் பரிசுத்தம் ஆகிக்கிட்டே வர்றோம் அப்படின்வாங்க, இப்பதான் நம்ம பரிசுத்தம் ஆகிட்டே வர்றோம் அப்படின்வாங்க. அது வந்து என்ன, அவங்களுடைய அந்த அந்த முழு தேர்ச்சி முதிர்ச்சி இல்லைன்றது அது வந்து அடையாளம். ஆவிக்குள்ள இன்னும் அவங்க முதிர்ச்சி அடையலன்றதுக்கு அதெல்லாம் அடையாளம். தேறினதான் மகா பரிசுத்த ஸ்தலம், தேறினவங்களா நம்ம காணப்படுறோம். அதாவது மகா பரிசுத்தலமா மாத்தியாச்சு, தேவனுடைய ஆவி நமக்குள்ள ஆளுகையில வந்திருக்கு. இதைதான் நம்ம முடிவு பெரியந்த வந்து காத்துக்கொள்ளணும். அதனாலதான் அது சொல்றது, முடிவு பெரியந்த வரைக்கும் நிலைச்சிருக்கணும்ன்றது. எதுல நிலைச்சிருக்கிறது, அப்ப இந்த காரியங்கள் எல்லாம் அறிந்து உணர்ந்து புரிந்து அந்த ஸ்தானத்துல நான் இருக்கிறேன். அப்போ உலகத்துல ஒரு ஒரு டீச்சரை கவனிச்சு பார்க்கும்போது, பாடம் எடுக்கும்போது, ஒரு வாத்தியார்னு சொன்னா அவர் அந்த வாத்தியார் ஸ்தானத்திலே இருக்கணும். அப்பதான் பிள்ளைங்க பயப்படுவாங்க, பிள்ளைங்க பாடத்தை கூர்ந்து கவனிப்பாங்க. வாத்தியார் அந்த லெவலை விட்டு இறங்கி பிள்ளைகளை விட ரொம்ப மோசமா நடக்க ஆரம்பிச்சாருன்னு சொன்னா பிள்ளைங்களை மதிக்க மாட்டாங்க. அவருடைய மரியாதை, அவருடைய தன்மை, ஸ்திரத்தன்மையை அவர் இழந்துருவார். அதே மாதிரிதான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நம்ம வந்து பிரவேசித்து தேவனுடைய ஆவி நமக்குள்ள வாசமா இருக்கு, அவருடைய அவயங்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் போது அந்த லெவல்ல நிக்காம இருமனம் உள்ளவனா காணப்பட்டோன்னு சொன்னோம்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம எல்லாருமே புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாகும்படி தேவன் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அப்ப இன்னொரு உடன்படிக்கை பழைய உடன்படிக்கை, அது ஒரு ஆவி, புதிய உடன்படிக்கை இது ஒரு ஆவி, அது மாம்சம் இது ஆவி, இதுக்கும் அதுக்கும் வித்தியாசமே ரெண்டும் வந்து ஒன்று சேர முடியாது, ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதமா இருக்கு. அப்ப இந்த இருமனம் உள்ள ஒரு மனுஷனா இருந்தான்னு சொன்னா கர்த்தரிடத்துல எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்னொரு விஷயம் பிரசங்கில் எழுதும்போது ரொம்ப தெளிவா எழுதுறாரு, 8வது அதிகாரத்துல 10வது வசனத்துல வாசிங்க. பிரசங்கில 8வது அதிகாரத்துல பிரசங்கி 8:10 வாசிங்க பாப்போம்.
பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கர் அடக்கம் பண்ணப்பட்டதை கண்டேன். அவர்கள் அப்படி செய்து வந்த பட்டணத்திலேயே மறக்கப்பட்டு போனார்கள். இதுவும் மாயையே.
அப்ப என்ன சொல்றாரு பாருங்க, பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கர் அடக்கம் பண்ணப்பட்டதை கண்டேன் அப்படின்ற. அப்ப இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு வரைக்கும் தான் போயிட்டு வர்றது அப்படின்னும் போது இதெல்லாம் இந்த மாம்ச சிந்தையிலேயே இருக்கிறது. ஏன்னா மகா பரிசுத்த ஸ்தலம் வந்து ஆவி, இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு பிரிவு இருந்தது, இடையில திரைச்சில தடுப்பா இருந்தது. இப்ப என்ன பண்ணிட்டாரு, திரைச்சிலை கிழிச்சு பரிசுத்த ஸ்தலத்துல இருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு குமாரன் வந்து பெரும் உதவியை செஞ்சிருக்காரு. இப்ப அந்த லெவலுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த பரிசுத்த ஸ்தலத்துல வரும்போது அப்ப இந்த மாம்ச சிந்தையிலேயே பாவ பிரமாணத்துக்குள்ளேயே சிக்கப்பட்டு கிடக்கிற எல்லாருமே அடக்கம் பண்ணிருக்கதை நான் காண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நல்லா கவனிச்சு பாருங்க இந்த வசனத்தை, பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கர் அடக்கம் பண்ணப்பட்டதை கண்டேன். அவர்கள் அப்படி செய்து வந்த பட்டணத்திலேயே மறக்கப்பட்டு போனார்கள் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. அப்போ அவங்க நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியாது, ஏன்னா இருமனம் உள்ளவன்றனால இவங்க என்ன பண்றாங்க, இப்ப இந்த உலகத்துக்குள்ள நம்ம கூர்ந்து கவனிக்கும் போது பவுல் இதை குறித்து ரொம்ப தெளிவா சொல்றாரு இல்லையா, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே ஒருவனு நீதிமான் ஆகிறதில்லை என்று வெளியரங்கமாயிருக்கேன்றார். நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரர் யாவரும் சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள்ன்றார். ஏன்னா இவங்க எல்லாம் அந்த பரிசுத்த ஸ்தலன்ற அந்த லெவல்ல இருக்கிறாங்க. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், பரிசுத்தமா இருக்குன்னு நினைக்கிற நீங்க இன்னும் பரிசுத்தமாகணும் போது புதிய உடன்படிக்கைக்குள்ள வந்துடணும். பரிசுத்தமா இருக்குன்னு சொல்ற நீங்க அந்த பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்னு சொல்றாரு. அப்ப பரிசுத்தத்துக்கு ஒரு அலங்காரம் போது அதை இன்னும் அழகுபடுத்தணும் போது அது மகா பரிசுத்த ஸ்தலன்றத நினைவு கூற சொல்றாரு. அப்ப நம்ம எந்த லெவல்ல தேவன் நம்மளை கொண்டு வந்து வச்சிருக்கிறாருன்றத நம்ம வந்து நினைக்கணும். அதனாலதான் பவுல் எபேசியருக்கு எழுதும் போது சொல்றாரு, இது உங்களால் உண்டானதல்ல, இது கர்த்தருடைய ஈவுன்னு சொல்லி எழுதுறாரு. அப்ப இதை தியானிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம எல்லாருமே தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலமா நான் இருக்கிறேன் போது இந்த ஸ்தலம் எப்படிப்பட்டது அப்படின்றத நம்ம தியானிச்சுட்டு வரோம். ஆதியில இருந்து தொடக்கம் இந்த 2-3 நாட்களா தொடர்ந்து நம்ம பாக்குறது இதே சத்தியத்தை தான் பார்த்துட்டு வரோம். இப்ப இந்த லெவலில் தேவன் நம்முடைய மகிமையை நமக்கு வந்து கொடுத்துருக்கும் பொழுது அதனால தான் அந்த சொல்றாரு, உங்களெல்லாம் நான் முன்குறிக்கப்பட்ட உங்களை நான் அழைத்திருக்கிறேன், அழைத்திருக்கிற உங்களை நான் நீதிமானாக்கி இருக்கிறேன், நீதிமானாக்குறது மட்டுமல்லாம உங்களை நான் மகிமைப்படுத்தி இருக்கிறேன்றாரு. அப்ப நம்மளை மகிமைப்படுத்துறதுனால ஒன்னாக போறது இல்ல, நம் மூலமாக கிறிஸ்து மகிமைப்படுறதான் அங்க அப்படி சொல்றாரு. ஏன்னா நம் மூலமாக குமாரன் மகிமைப்படுறாரு, அவர் வெளிச்சமா அவர் வந்து ஒளியா வந்து என்ன பண்றாரு, நம்ம மேல அந்த ஒளியை கொடுத்து இந்த உலகத்துக்கு நீங்க வெளிச்சமா இருக்கீங்கன்றாரு. அந்த பிரகாசம் உங்களுக்குள்ள இருந்து இந்த உலகத்துக்கு நீங்க வெளிச்சமா இருக்கிறீங்கன்னாரு. அப்ப உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்குற பிள்ளைகளாக நம்மளை கொண்டு வந்திருக்காருன்னு சொன்னா அந்த வெளிச்சம் வந்து பரிசுத்த ஸ்தலத்துல கிடைக்காது, மகா பரிசுத்த ஸ்தலத்துலதான் அந்த பிரைட்னஸ் இருக்கு. அதனாலதான் நான் வந்து உங்களை நான் வாசம் பண்றதுனாலதான் நம்மளை வந்து என்ன பண்ணாரு, தேவனுடைய ஆலயங்களாக நம்மளை தெரிந்து கொண்டார். ரொம்ப ஒரு உயர்ந்த நிலையில தேவன் நம்மளை கொண்டு வந்து வச்சிருக்கிறார். ஏசாயா புஸ்தகத்துல 1வது அதிகாரத்துல 4வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 1:4
ஐயோ, பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமாயிருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள்.
ஆமா, இயேசு சுவிசேஷ புஸ்தகத்துல சொல்றாரு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து விட்டு பின்னிட்டு திரும்புகிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியானவன் அல்லன்றார். அதுல அந்த 12 பேர்ல யூதாஸ் ரொம்ப அடையாளமான ஒரு மனுஷன், அதாவது புதிய உடன்படிக்கையில ஒரு நல்ல ஒரு அடையாளம், எடுத்துக்காட்டு. அப்ப அவருக்கும் தேவன் வந்து தம்முடைய அபிஷேகத்தை கொடுத்தாரு, தம்முடைய வல்லமையை கொடுத்தாரு. எந்த ஒரு வஞ்சனை இல்லாம சரிசமமா 12 பேரை அழைத்து அப்போஸ்தலன் பேரிட்டு ஒவ்வொருத்தருக்கும் சகலவித பிசாசுகளை துரத்தவும் சகலவித அதிகாரங்களை என்ன பண்ணாரு, கொடுத்தாரு. அதுல யூதாஸும் அதை பெற்றுக்கொண்டான். அப்ப கலப்பையில கை வச்ச அந்த மனுஷன் என்ன பண்ணாரு, உலகத்தை பின்னிட்டு பார்த்தார். உலகத்தை பின்னிட்டு பார்த்தனால என்னாச்சு, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருந்த மனுஷன் தான் என்ன பண்றாரு, திரைச்சிலை கிழிக்கப்பட்டு உள்ள போன மனுஷன் உலகத்துக்குள்ளே திரும்ப வந்துட்டார், திரும்ப ரிட்டர்ன் ரிவர்ஸ். அதனாலதான் யாக்கோபு 1:8 அந்த வசனத்தை பதிவு பண்றாங்க, இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் நிலையற்றவனா இருக்கிறான், அவன் கட்டிடத்தில் எதையாக்கிலும் பெறக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்றாரு, அந்த வார்த்தையை பதிவு பண்றாரு. இதை நம்ம வந்து நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு இதை நம்ம எடுத்துக்கணும். அப்ப நம்ம எந்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசித்து இருக்கிறோம், அப்போஸ்தலர்கள் மூலமாக அந்த அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அதிகாரங்களும் அந்த அபிஷேகங்களும் அந்த வல்லமைகளும் மகத்துவமும் நம்ம அப்படியே சுதந்திரிக்கிறோம். கட்டுக்களவு கூட குறைச்சல் இல்லாம அதை அப்படியே நம்ம சுதந்திரிக்கிறோம். ஏன்னா அந்த அஸ்திபாரத்தின் மேலதான் கட்டப்பட்டிருக்கிறோம். அப்போ மகா பரிசுத்த ஸ்தலங்களாக தேவன் தன் 12 அப்போஸ்தலர்களை 12 கற்களை அவர் என்ன பண்றாரு, செலக்ட் பண்றாரு. 12 தேவாலயங்கள் அவருக்குள்ள வந்து அந்த அஸ்திபாரத்தின் மேல நம்ம கட்டப்பட்டு நம்ம வரோம். அதனால அந்த வசனங்களை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு பாருங்க. ஆனா இங்க நடந்த சம்பவம் என்ன, பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் வாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமாய் இருக்கிறார்கள், கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள் அப்படின்றாங்க. அப்ப என்ன நடக்குது, இப்போ கிறிஸ்தவம் ஃபுல்லா கிறிஸ்தவ விசுவாசித்து வர்ற மாதிரி தெரியுது, ஆனா பின்வாசலுக்குள்ளதான் போயிட்டு இருக்கிறாங்க. எது சொல்லுது நமக்கு, பின் வாசல் வழியா வருகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமா இருக்கிறான் சொல்லி எழுதுறாரு. அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம வந்து சுதந்திரிக்கிறோம்னு சொல்லும் போது அது முன் வாசல் வழியா வரணும். அதனால தான் சொன்னாரு, நானே வாசல் அப்படின்னாரு. என்னையா பிரவேசிக்கிறவன் அவன் மேய்ச்சல கண்டடைவான், அவன் நித்தியஜீவனை சுதந்திரிப்பான்னு சொல்றாரு. பின் வாசல் வழியா வருகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமா இருக்கான். அப்ப இவங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறன்னு சொன்னாலும் அவங்க என்ன பண்றாங்க, பின் வாசலுக்குள்ளதான் போறாங்க. அப்ப பின்வாங்கி போறாங்கன்னு சொல்லும் போது என்னது, பாவ பிரமாணத்துக்குள்ள போறாங்க, மாம்ச சிந்தைக்குள்ள கடந்து போறாங்க. ஆனா நம்ம வந்து இதெல்லாம் தாண்டி ஒரு தெளிவான பாதைக்குள்ள தேவன் நம்மளை வழி நடத்திட்டு வராருன்றதுதான் நமக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட். ஏன்னா நம்ம எந்த ஸ்தலம் அப்படின்றத நம்ம தியானிக்கிறோம். சத்தியத்தை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க வந்து உங்களை நினைச்சு பார்க்கணும், நம்ம எந்த லெவல்ல தேவன் நம்மளை கொண்டு வந்திருக்கிறாருன்ட்டு. அப்ப திரைச்சியலை கிழிக்கப்பட்டு தேவன் எனக்குள்ள வாசம் பண்றதுக்கு என்ன மகா பரிசுத்த ஸ்தலமாக அவர் மாத்தி வச்சிருக்கிறார் அப்படின்றதான் நம்ம தியானிக்கிறோம். இதுவரைக்கும் வாசிச்ச தியானிச்ச வசனங்கள் எல்லாமே நமக்கு அதை தான் போதித்து வழி நடத்துது, அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் அவ்வளவு வைராக்கியம் கொண்டு பேசுறது. அப்ப ஆவியில இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஆரம்பம் பண்ணிட்டு நீங்கள் மாம்சத்துல முடிவு பெற போகிறீர்களான்னு சொல்லி நமக்கு வேதத்து மூலமாக எச்சரிக்கிறதே நம்ம கவனிக்கணும். ஆவில் ஆரம்பம் பண்ணிட்டு மாம்சத்துல முடிவு பெற போறாங்கன்னு சொன்னா ஏசையாவுல வாசிச்ச 1 அதிகாரத்துல 4 வசனத்தின்படிதான் நடக்குது. ஜனங்கள் எல்லாரும் பின்வாங்கி போறாருன்றாங்க. அப்போ அதுக்கு அடையாளமாக யூதாஸ் காரியத்தும் ஒரு சம்பவத்தை அந்த இடத்துல எழுதி கொடுக்கறதையும் நம்ம கவனிக்கிறோம். வாசிங்க யாக்கோபு புஸ்தகத்துல 4 அதிகாரத்துல 8 வசனத்தை வாசிங்க பாக்கணும்.
தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேர்வார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள்.
இது அடுத்த எச்சரிப்பு. 1:4 யாக்கோபுல 1:8 சொன்ன அதே வசனம் தான் இதே இடத்துல 4:8 அதே தான் சொல்றாரு. அப்ப இருதமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயத்தை நீங்க என்ன பண்ணுங்க, சுத்திகரிங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது இவ்வளவு நாள் இந்த விஷயம் தெரியாம இருந்தாதே தவறுதான். நம்ம எந்த லெவல்ல இருக்கிறோம்னு சொல்லி தெரியாம இருந்தோமே இதுவே தவறுதான். ஏன்னா நம்முடைய வீடு எது நமக்கு தெரியலன்னு சொன்னா நம்ம போய் சேர முடியாது. நம்ம வீட்டுக்கு சரியா நம்ம இங்கதான் என் வீடு இருந்தது அப்படின்ற மாதிரி தேடிட்டு தான் இருக்கணும். அப்ப அப்போ நம்முடைய வீடு எந்த வீடு அப்படின் போது நம்ம மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசித்திருக்கோம் சொல்லும் போதுதான் தேவனுடைய அபயங்களை நம்ம மாத்திருக்கிறதெல்லாம் நம்ம கவனிக்க முடியும். ஏன்னா தேவன் வாசம் பண்ணுகிறது மகா பரிசுத்த ஸ்தலம், அவருடைய அபயங்களை நம்மள மாத்திருக்காருன்னு சொன்னா அதே பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளதான் இருந்தாகணும். நம்ம ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறோம்னு சொன்னோம்னா நம்ம கை கால் தலை எல்லாம் நம்மளோட கூட தான் இருக்கணும். கையை வந்து பக்கத்து வீட்டுல வச்சுட்டு தலை இன்னொரு வீட்டுல வச்சுட்டு நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கோம்னா முண்டமா தான் இருந்தாகணும். அப்படி இருக்க முடியாது. அப்ப சரீரத்தோடு கூட அவயங்களை எல்லாம் இணைக்கப்பட்டிருக்கும் போது அந்த இணைக்கப்பட்டிருக்கிற அந்த சரீரம் அவயங்களும் எந்த வீட்டுக்குள்ள இருக்கிறாங்களோ அந்த வீட்டுக்குள்ள தான் அவங்க இருந்தாகணும். இப்ப அப்படியே தேவனிடத்துல கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, தியானம் பண்ணி பாருங்க, தேவன் வந்து எங்க தங்கி இருக்கிறாரோ எந்த ஸ்தலத்துல இருக்கிறாரோ அந்த ஸ்தலத்துலதான் நம்ம எல்லா அவயங்களும் இருந்தாகணும். அதுதான் மகா பரிசுத்த ஸ்தலம்னு சொல்லி அதுக்கு பேரு. அப்போ இந்த பூமியில அதனால இயேசு சொன்னார் தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் பார்க்கும்படிக்கு அதோ அங்கே என்றும் இங்கே என்றும் சொல்லிலாம் சொல்றான். எவனும் செய்வன் சொன்னாலும் நம்பாதீங்கன்றாரு. அப்படி வரல, தேவனுடைய ராஜ்யம் அது உங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னாரு. அது வந்து அவயங்களை தான் மையப்படுத்தி காமிக்கிறார், அது அவயங்களை தான் அவர் அடையாளப்படுத்தி காமிக்கிறார். அவரோடு கூட நீங்க இருக்கிறீங்க, அவர் உங்களுக்குள்ளதான் வாசம் பண்றாரு. பேதுரு கூட இதை குறித்து சொல்றாரு, பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் போது இதை குறித்து சொல்லியிருக்கிறாரு. ரெண்டு பேதுரு புஸ்தகத்துல 2:21 நம்ம வாசிக்கலாம். ரெண்டு பேதுருல
2:21 நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும்.
கவனிச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு வசனம் பாருங்க. நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு, அறியாம இருக்கிறதே ஒரு தப்பு தான். அறியாமல் இருந்தால் நலமா இருக்கும்னு சொன்னா அவனை வந்து தேவன் அழைச்சிட்டு வந்துருவாரு, செலக்ட் பண்ணுவாருன்ற கோணங்கள்ல நம்ம தியானிக்க முடியாது. நீதியின் மார்க்கத்தை அறியாம இருந்தா நலமா இருக்கும்னு சொல்றதுனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா அது ஆக்கினையோட கூட முடியும். உலகத்துல பாவிகள் வந்து மனம் திரும்பாம இருக்கும்போது அது ஆக்கினைக்கு உட்படும். நீதியின் மார்க்கத்தை அறிந்தும் அந்த நீதியின் மார்க்கத்துல செயல்படாம துன்மார்க்கத்தனத்துக்குள்ள பாவ பிரமாணத்துக்குள்ள போயிட்டா அது அதிக ஆக்கினை ஏற்படுத்தும். அது அதிக ஆக்கினை வராம இருக்கிறதுக்கு அவன் ஆக்கினை வந்ததுனாலதான் அது நலமா இருக்கும்னு சொல்லி அப்படி சொல்ல வராருங்க. அல்லது அவன் அந்த அந்த லெவல்ல இருந்து அவன் வந்து நீதிக்குரிய காரியங்களை செஞ்சிருந்தாலும் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. அப்ப இந்த வசனத்தை நம்ம கூர்ந்து கவனிக்கும் போது பாருங்க, நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். நாய் தன் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே உரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது என்றாங்க. அப்ப நம்ம நம்மளுடைய அந்த ஸ்தலம் அந்த ஸ்தானத்தை விட்டு நம்ம விலகும் போது அது அறியாம இருக்கும் போதே என்ன ஆகுதுன்னு சொன்னா பாவ பிரமாணத்துக்கு ஒப்பனையாவே மாறி போகுது. பரிசுத்த ஸ்தலம் இன்னைக்கு பொதுவா எல்லாருமே பேசிப்பாங்க, பரிசுத்தமா இருந்தா நம்ம தேவனை தரிசிக்கலாம் அப்படின்வாங்க. அந்த பரிசுத்தம் அந்த தரிசிப்புலாம் நம்ம என்னன்றதை நம்ம கடந்த பாடங்கள்ல நம்ம வந்து தியானிச்சிட்டோம். தரிசிப்பு என்பது வந்து ஒரு இடைவெளி உண்டு தேவனுக்கும் நமக்கும். கடைசி நாட்கள்ல மறித்தவன் பாவத்துல மறித்தவன் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்க முதற்கொண்டு எல்லாரும் எழுந்திருப்பாங்க, எல்லாரும் எழுந்திருப்பாங்க, எல்லாருமே பார்ப்பாங்க நியாயாதிபதிய. ஆனா யாரு நித்தியத்துக்குள்ள பிரவேசிக்கிறேன்றதனுடைய கிளைமாக்ஸ் டைம் அது, ஜட்ஜ்மெண்ட் டே லாஸ்ட். எல்லாருமே பார்ப்பாங்க, மத்த எல்லாருமே பாக்குறது அவங்க வந்து தரிசிப்பாங்க, அவ்வளவுதான், தரிசிச்சுட்டு போயிட வேண்டியதுதான். அதனாலதான் அப்போ நாங்க பவுல் எழுதுறாரு, நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம்ன்றாங்க. அப்ப அந்த தரிசிப்புன்றதுக்கு ஒரு 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 பலகீனம் இருக்கிறத நம்ம காண்றோம். அதே வந்து அதுதான் பரிசுத்தம்ன்றோம், பரிசுத்தத்துக்கு ஒரு பலகீனம் இருக்கு. அதனாலதான் சொன்னாரு, பரிசுத்தமா இருக்க நீ இன்னும் பரிசுத்தமாகும் போது பரிசுத்த ஸ்தலத்துல இருக்க நீ மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசி அப்படின்றது. அதுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரமும் ரத்தமும் நமக்கு உதவி செய்யுது. அதனாலதான் ஞானஸ்தானத்துல நீங்கள் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே என்றார். ஏன்னா கிறிஸ்து மகா பரிசுத்தர். அப்ப கிறிஸ்துவ தரித்து கொண்ட நான் மட்டும் எப்படி அந்த மகா பரிசுத்த ஸ்தலமா இருக்க மாட்டேன் அப்படின்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? அப்ப அந்த அந்த முதிர்ச்சியெல்லாம் நம்ம வரல, அந்த ஆவிக்குரிய இதுல அந்த 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 லெசனுக்குள்ளவே வரல, அந்த தேடுதலுக்குள்ள இல்லைன்றதுதான் அதனுடைய அடையாளம். இன்னைக்கு கூட உலகத்துல எல்லாம் சொல்லுவாங்க, நம்மளாம் இன்னும் மகா பரிசுத்தமா இப்பதான் ஆகிட்டு இருக்கிறோம்னு. அப்ப எந்த காலத்துல ஆகுவாங்கன்னு சொல்றது தெரியாது. அப்ப நம்ம மகா பரிசுத்த ஸ்தலமா மாத்தப்பட்டிருக்கிறோம், தேவன் எனக்குள்ள வாசமா இருக்குன்னு போது அந்த பொக்கிஷத்தை நம்ம மரண பரியந்த வரைக்கும் நம்ம பாதுகாக்கணும், அதான் நினைச்சிருக்கணும், அதுலயே நினைச்சிருக்கணும். அதே சிந்தையில, அந்த சிந்தையில இல்லாம இருமணம் உள்ளவனா காணப்பட்டா கற்றுடத்துல எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றாரு. இதே ரெண்டு பேர்ல மூணாவது அதிகாரத்துல 11வது வசனத்துல எழுதுறாரு, ரெண்டு பேர்ல மூணாவது அதிகாரத்துல 11வது வசனத்தை வாசிங்க.
இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும்.
அப்ப இந்த இந்த இடத்துல இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கை என்ற, எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்க, பரிசுத்த ஸ்தலத்துக்கு உண்டான கிரியைகளா அல்லது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு உண்டான கிரியைகளா, எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கன்ற. இப்ப ரெண்டு நடக்கை இங்க இருக்குது. ஏற்கனவே நம்ம பாவ பிரமாணங்களை குறித்து எல்லாம் பார்த்துருக்கிறோம். பாவ பிரமாணம் வந்து சுயநீதி உடையது, சுயநீதி வந்து அது மாம்சத்துக்குரியது, அதனால வந்து விடுதலை கிடைக்காது. நம்ம வந்து தேவநீதிக்குரியவங்க, தேவநீதி வந்து விசுவாசத்துக்குரியது, நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கும். அப்ப அந்த நடக்கையா இந்த நடக்கையா, அப்ப எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கணும் போது நம்ம தியானிக்கிறோம் பாருங்க. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு உண்டவனா இருக்கும். அப்ப இதுக்குண்டான நடக்க என்ன, இதுக்குண்டான கிரியைகள் என்ன, இதுக்குண்டான சிந்தை என்ன, இதுக்குண்டான செயல்பாடுகள் என்ன அப்படின்னும் போது நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒரு முதிர்ச்சிக்குள்ள கடந்து வந்திருக்கிறோன்றதுக்கு இது அடையாளம். அதுதான் இந்த இடத்துல நம்முடைய சகோதரன் பேதுரு வந்து அங்க எழுதுறாரு. இவர்கள் எல்லாம் அழிந்து போகிறபடியால், எது மேல இருக்க சில வசனங்களை வாசிக்கும் போது உலகத்துக்குரிய காரியங்களை சொல்லிட்டு வர்றாரு. இவைகள் எல்லாம் அழிந்து போயிருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையே தேவ பக்தி உள்ளவர்களா இருக்க வேண்டும்ன்றார். ஏன்னா கடைசி நாட்கள்ல இந்த வானம் பூமியும் வெந்து அழிந்து உறிந்து போகுமேன்னு சொல்லி எழுதுறாரு. இந்த வார்த்தைகளை கேட்கிற நம்ம வந்து ஒரு முடிவு பண்ணணும், நான் எந்த லெவல்ல இருக்கிறேன்ட்டு. இதை நீங்க மத்தவங்கிட்ட பேசும்போது அவங்க வந்து ஏற்றுக்கொள்வதே கடினமா இருக்கும். நம்மளாம் இப்பதான் பிறந்த நம்ம வந்து சுத்தமாயிட்டு வரணும், இப்பதான் சுத்தமாயிட்டு வரணும். அப்போ அவங்ககிட்ட இருக்கிற ஒரு பலகீனம் அது, அவனால அந்த பலமுள்ள ஆவியில பேச முடியல. பலகீனம், பலகீனமுள்ள ஒரு மனுஷனா இருக்கிறான். அந்த பலகீனமுள்ள மனுஷனை தான் ஆண்டவர் பலப்படுத்தும்படிக்கு என்ன பண்ணாருன்னா கிறிஸ்து தம்முடைய ஆவியை கொடுத்தாரு. கிறிஸ்து அவருக்குள்ள வாசம் வந்து பண்ண வந்தாரு. அப்ப அவர் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும், நம்ம எல்லாரும் தேவ பலன் உள்ளவர்களாய் மாறி போறோம், தேவனுடைய அவயங்களா மாறி போதும். அப்ப இந்த சிந்தையில இருந்து செயல்பட்டு நம்ம தேவனுடைய காரியங்களுக்குள்ள போகும் பொழுது தேவன் மகிமைப்படுவார். நம்ம கொண்டு தேவன் என்ன செய்யணும்னு திட்டம் வச்சிருக்காரு, அதெல்லாம் துரிதமா செயல்படுத்த தேவன் கிரியைகளை நடப்பிப்பார். வாசிங்க யூதா புஸ்தகத்துல 1வது அதிகாரத்துல யூதா 1:20 வாசிக்கலாம். யூதா 1:20,
நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள்.
இந்த வசனம் நமக்கு ரொம்ப தெளிவான ஒரு பாதையை காமிச்சு கொடுக்குது. நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல். இப்ப விசுவாசத்தை எங்க கொண்டு வர்றாரு பாருங்க, நம்முடைய அந்த விசுவாசம் மகா பரிசுத்தமான விசுவாசம், இதைதான் நம்ம தியானிச்சுட்டு வரோம் தொடக்கத்துல இருந்து. எப்படி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்காம எப்படி மகா பரிசுத்த விசுவாசம் வந்தது? மகா பரிசுத்தமா இல்லாதவனுக்கு எப்படி மகா பரிசுத்தமான விசுவாசம், மகா விசுவாசம், பரிசுத்தமான விசுவாசம் எப்படி சுதந்திரிக்க முடியும்? அப்ப அந்த மகா பரிசுத்தமான விசுவாசமும் அந்த கிருபையும் அந்த இரக்கத்தையும் சுதந்திரிக்கணும்னு சொன்னா அவன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசித்தாகணும், இருந்தாகணும். அப்ப அதே சிந்தையில நம்ம செயல்பட்டான்னு சொன்னோம்னாதான் அந்த தேவனுடைய ஆதியில அவர் கொடுத்தாரு பாருங்க அநாதி அன்பு இரக்கம், அதை சுதந்திரிக்க முடியும், அது வந்து உறுதிப்படும். நம்ம மரிக்கும் போது அது உறுதிப்படும். அப்ப சின்ன வயசுல இருந்தே அதை கத்து கொடுத்து வராரு, நீ எந்த லெவல்ல இருக்கிறேன்னு. நீதிமொழிகள்ல நம்ம வாசிக்கிறோம்ல, பிள்ளையாண்டானே நடத்த வேண்டிய வழியிலே அவனை நடத்து, முதிர் வயதானாலும் அவன் அதை விடாதிருப்பான் அப்படின்ற. நம்ம எல்லாரும் சின்ன பிள்ளைங்களுக்கு நினைச்சுக்கிட்டு அந்த வசனங்களை குழந்தைங்களுக்கு பேசிக்கிட்டு இருப்போம். நம்மளே ஆவிக்குள்ள சின்ன பிள்ளைகள் தான். இப்ப இன்னைக்கு நாளைக்கு ஒருத்தன் கிறிஸ்துவுக்குள்ள புதுசா வரான்னா அவன் குழந்தை, புத்திதான் பிறந்த குழந்தை. அவருக்கு 40 வயசு இருக்கலாம், 50 வயசு இருக்கலாம், மாம்சத்தின்படி அது தேவையில்லை. ஆவியின்படி அவர் புதிதாய் பிறந்த குழந்தை. அப்ப அந்த குழந்தையில இருந்தே அவருக்கு என்ன பண்ணணும்னு சொன்னா இந்த லெவல்ல நடத்திட்டு வரணும். நம்மள அப்படி நடத்த விட்டுட்டாங்க, தவறு பண்ணிட்டாங்க. நம்மள நடத்தினவங்க எல்லாம், அது நம்மள நடத்தின பாஸ்டரா இருக்கலாம் அல்லது யார வேணா இருந்துட்டு போகணும், தப்பு பண்ணிட்டாங்க. அப்ப சிறு வயதுல இருந்தே அவங்க இந்த மாதிரி ஆவிக்குரிய ஆகாரங்களை இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னா, வளரும் போதே புதுசா வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, தன்னுடைய ஸ்தானமும் தன்னுடைய லெவலையும் நான் எந்த ஸ்தலத்துல காணப்படுறேன், என்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது, இதெல்லாம் கொஞ்சம் அவங்க தியானிச்சுட்டு வரும்பொழுது, அவங்க கொஞ்சம் வளரும் பொழுது, ஆவிக்குள்ள கடந்த ஒரு 2-3 வருஷங்கள் அவங்க வளர்ச்சியில வரும் பொழுது என்ன சொன்னா, ஒரு தேறினவனா காணப்படுவாங்க. அப்ப விசுவாசத்தை விட்டு வழிவிலைக்கு போக மாட்டாங்க. பிரமாணங்களை பகுத்தறிய கத்து கொடுத்தோம்னு சொன்னோம்னா விட்டு விலக மாட்டாங்க. எந்த லெவல்ல இருந்து பேசுறோம்னு சொல்லிட்டு இருந்தோம், எந்த லெவல்ல நடக்கிறோம்னு சொல்லி காமிக்கும் போது அதை விட்டு விலக மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு பாதைய தேவன் நமக்கு தம்முடைய ஜீவனை கொடுத்து அவர் நமக்கு மீட்டு கொடுத்திருக்கிறாரு. இது அறியாம நம்ம பரிசுத்தமா இருந்தா போதும், பரிசுத்தமா இருந்தா போதும்னு சொல்லி பேர் வழியா பேசுறாங்க. ஆனா நம்ம இப்ப அப்படி சொல்றதுனால அது தப்பான வார்த்தைன்னு அர்த்தம் கிடையாது. நம்ம வந்து சொல்லும் போது நம்ம உணர்ந்து சொல்றோம், அந்த பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனை தேவனை தரிசிக்க முடியாது, பரிசுத்தமா இருக்கிற நீ இன்னும் பரிசுத்தமானதுக்கெல்லாம் விளக்கங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப வேதத்துல பரிசுத்தன்ற வர இடத்துல எல்லாம் நம்ம மகா பரிசுத்தன்ற சிந்தைக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். நீங்க நாளைக்கு எந்த பக்கம் நீங்க வேதத்தை எடுத்து அந்த வார்த்தைகளை நீங்க படிக்கும் போது உங்களுக்கு அது பிடிபட்டுரும். அப்ப இந்த இடத்துல அதை குறித்து யூதா அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து யூதா எழுதும் போது ரொம்ப தெளிவா எழுதி தர்றாரு, பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதி பண்ணி கொண்டுன்றார். அந்த உறுதி பண்ற விஷயத்தை தான் நான் கடந்த 2-3 நாளா நான் பேசிட்டு இருக்கேன். நம்ம எந்த லெவல்ல இருக்கிறோம், எந்த லெவல்ல இருக்கிறோம், அதே சிந்தையில இருக்கணும், அதே சிந்தையில இருக்கணும், அதை நம்ம உறுதி பண்ணி கொள்ளணும். அதே செயல பேச 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 நடக்க 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 என்ன ஆகும்னு சொன்னா, அது அப்படியே மைண்ட் செட் ஆயிடும், உறுதி ஆயிடும், நல்ல செட் ஆயிடும். அப்ப நம்ம எதுக்குள்ளயும் நம்மளால பாவங்களுக்குள்ள கடந்து போக முடியாது, எந்த பாவமும் நம்மள வீழ்த்துறதுக்கு முயற்சி செய்ய முடியாது. அப்ப அதே லெவல்ல இருந்து அந்த ஆவிக்குரிய அந்த லெவல்ல இருந்து அந்த சரீரத்தின் கிரியைகளை வெளிப்படுத்தி அதுல இருந்து தேவனுடைய ஆவிக்குரிய சத்தியங்களை எடுத்து பேசி கொண்டு போயிட்டு நம்முடைய ஜீவிய காலம் இந்த பூமியில நம்முடைய மரண காலங்கள் நெருங்கும் போது அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்கிறோன்றது உறுதிப்பட்ட உடனே ராஜ்யத்துக்குள்ள நம்ம மெய்யாகவே நம்ம சுதந்திரிக்க தேவன் கிருபை செய்வார். அப்ப இந்த லெவல் அறியாம இருந்திருந்தா அதுக்கு முன்னாடி லெவல்ல தான் இருப்பாங்க. அத அவங்க வந்து அந்த நீதியான பாதைகளை அறியாது இருந்தா அவங்களுக்கு நலமா இருக்கும்னு சொன்னாரு பாருங்க. அந்த லெவல்ல வந்துடும் அது, ஏன்னா போட்டு குழப்பிட்டு கிடப்பாங்க. அப்ப இரு மனத்துல செயல்படுவாங்க, ஆவியில இருக்கிறன்னு சொல்லுவாங்க, பாவ பிரமாணத்துல இருப்பாங்க, பாவ பிரமாணத்துல இருந்து கொண்டே நீதியின் பிரமாணங்களை பேசிட்டு இருப்பாங்க. அப்ப இந்த இரு மனம் உள்ளவங்க எல்லாம் வந்து தேவனிடத்துல எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த பாவ பிரமாணத்துல இருந்து வந்து நீதியின் பிரமாணத்தை அறிஞ்சு நீதியின் பிரமாணத்துல நம்ம எந்த லெவல்ல இருக்கிறோம், அந்த லெவல்ல இருக்கிற விசுவாசத்துக்கு எப்படிப்பட்ட பேருன்னு சொல்றதெல்லாம் தியானிச்சுட்டு போறோம். அப்ப இந்த கண்ணோட்டங்கள்ல நம்ம ஆவிக்குரிய ஜீவங்களை கடத்திட்டு போகும் பொழுது நிச்சயமாக தேவனிடத்திலிருந்து நாம் முழுமையான அந்த ராஜ்யத்தை சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதனாலதான் தேவன் சொன்னாரு, பரிசுத்தமா இருக்க நினைக்கிற நீ இன்னும் பரிசுத்தமாகுன்னு. அப்ப அதுல பெரிய ரகசியம் அடங்கி இருக்கு, பரிசுத்தமா இருக்க நீ இன்னும் பரிசுத்தமாக அப்படின்றாரு. ஏன்னா அவருடைய லெவல் அது. அப்ப அவர் வந்து நமக்குள்ள வாசம் பண்றாரு போது பவுல் தெளிவா எழுதி கொடுக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் உங்களில் வாசமா இருக்கிறார் என்று நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா. எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை பாருங்க, பரிசுத்த ஆவியான உங்கள வாசமா இருக்காருன்னு சொன்னா, அப்ப எப்படிப்பட்ட ஸ்தலத்துல அவர் வாசம் பண்ணுவார். இப்ப பரிசுத்த ஆவியான உங்களில் வாசமா இருக்கிறார் என்று நீங்கள் அறியாது இருக்கிறீர்களா. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால், இப்ப தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால்னா பொதுவா உலகத்துல பேசுறது நீ குடிச்சின்னா விபச்சாரம் போனா தேவனுடைய ஆலயம் கெட்டு போகணும், அது உண்மைதான். அது மாத்திரம் கிடையாது, பாவ பிரமாணமே தேவனுடைய ஆலயத்தை கெட்டு போகக்கூடியதா இருக்கு இல்லையா, அது அறியலையே. பரிசுத்த ஸ்தலம்ன்றதே வந்து ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லை அப்படின்றதுக்கு அடையாளமா இருக்கு இல்லையா. அப்போ தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார், தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறதே என்றாரு. அப்ப தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்குன்னு எப்படி தியானிக்கணும், மகா பரிசுத்தமா இருக்கிறதுதான் நம்ம தியானத்துக்கு கொண்டு வரணும். தேவனுடைய ஆலயம் அவர் வாசம் பண்ற ஸ்தலம் மகா பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் அப்படின்ட்டாரு. இப்ப நம்ம தான் அந்த ஆலயம், நம்ம தான் அந்த மகா பரிசுத்த ஸ்தலம். அப்ப இந்த லெவல்ல தேவன் நம்மளை கொண்டு வந்து வச்சிருக்கனால தேவன் நமக்கு தேவனுக்கு நம்ம தினமும் நன்றி சொல்றது மாத்திரமல்ல, இதுல இருக்கிற அந்த கிரியைகளை நம்ம வெளியரங்கமாக்கும். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருந்து செய்ய வேண்டிய அந்த கிரியைகள் அதுதான் புதிய உடன்படிக்கை. அதனாலதான் ரோமர் 12:1 சொல்றாரு, இந்த லெவல்ல இருந்து ஆராதிக்கிற ஆராதனை புத்தியுள்ள ஆராதனைன்றார். இந்த லெவல அறியாம கர்த்தருடைய சரீரம் எனக்குள்ள ஆளுகையில் இருக்குன்றத கூட அறியாம ஆராதிக்கிற ஆராதனை வெறும் ஆராதனை, அது விக்கிரக ஆராதனைக்கு ஒப்பானது. ஓமர் 12:1 வாசிங்க.
அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை.
ஆமா, எப்படி எழுதுறாரு பாருங்க. உங்கள் சரீரங்களை, அப்படி இருக்க சகோதரர், நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான. இப்ப தேவனுக்கு பிரியமுமானது எது? பரிசுத்தன் போட்டிருக்கனால பரிசுத்த ஸ்தலம் அப்படி எடுக்க முடியாது. அவருக்கு பிரியமானது மகா பரிசுத்த ஸ்தலம். இதெல்லாம் நம்மளுடைய தியானத்துல இதெல்லாம் டக் டக்குன்னு பிடிபடணும். நம்ம தியானிக்கும் போது இதெல்லாம் கொண்டு வந்துடணும். ஏன்னா நம்ம பல நாட்களாக பல மாதங்களா தியானிக்கும் போது ஒவ்வொரு வார்த்தைகளையும் அந்தந்த இடத்துல நம்ம வந்து தியானத்துக்கு கொண்டு வரணும். அப்போ உங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை அப்படின்ற. ஏன்னா அவர் என்ன பண்ணாரு பாருங்க, இயேசு இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தாரு. திரைச்சில கிழிக்கப்பட்டுதான் நம்ம எல்லாருமே வந்து நித்திய மீட்பை நமக்கு வந்து உண்டு பண்ணி கொடுத்தாரு. இப்ப இந்த லெவல்ல இருக்கிற நீங்க உலகத்துக்குள்ள போகும்போது நீங்க இப்ப நம்ம எல்லாரும் தன்னைய ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கறதுக்கு ஆயத்தமா இருக்கணும். அததான் இங்க சொல்ல வர்றாரு. நம்மளும் அதுக்கு ஆயத்தமா இருக்கணும்ன்றாரு. தன் சகோதரனுக்காக, தன் சகோதரனுக்காக ஜீவனையும் கொடுக்கத்தக்க காரியம் கிரியை நம்ம இடத்துல காணப்படணும்னு சொல்லி பவுல் எழுதுறாரு சபைக்கு. தன் ஜீவனே தன் சகோதரனுக்காக கொடுக்கத்தக்கன்றாரு. அப்ப அந்த லெவல்ல என்ன யாரும் வரலையேன்னு சொல்லி அவர் எழுதுறாரு. அப்ப நம்ம இதை வாசிக்கும் போது இந்த ஜீவ பலியாக நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை அப்படின்றது. அப்ப இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசித்து இதெல்லாம் அறிஞ்சு தியானிச்சு இதன் பாதையில கடந்து போய் செய்கிற ஆராதனைகள் வந்துதான் அது புத்தியுள்ள ஒரு ஆராதனையா இருக்கு. இதெல்லாம் அறியாம பாவ பிரமாணத்துக்குள்ள சேர்ந்து செய்கிற ஆராதனைகள் வந்து அது வந்து விக்கிரக ஆராதனைகள். அது விக்கிர தேவன் அதுல பிரியப்படுறதே கிடையாது. ஏன் தேசத்துல எழுப்புதல்கள் இல்லை அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த வசனங்களை கொண்டு நம்ம தியானிச்சிட முடியும். இப்ப தேவன் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு மகத்துவத்தை கொடுத்துருக்கறனால நம்ம வந்து தைரியமாக நம்ம கிரியைகளை வந்து நம்ம நடப்பிக்கலாம். வாசிங்க 1 கொரிந்தியர் 6:19-20 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம்.
உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள்.
இதுதான் வந்து புத்தியுள்ள ஆராதனை. இந்த 19 வசனத்துல கவனிங்க, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவி அப்படின்னு எழுதுறாரு. இப்ப இந்த பரிசுத்த ஆவியினுடைய அப்படின்ன உடனே நம்ம வந்து இந்த பரிசுத்தன்ற வார்த்தையே பலகீனமானன்ற கோணத்துல தியானிச்சனால உடனே அப்படி எடுத்துடக்கூடாது. நம்முடைய சிந்தை வந்து அது அந்த வசனத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த சூழ்நிலை எப்படி, அந்த வசனம் எந்த சூழ்நிலை சொல்லப்படுதுன்றதெல்லாம் நம்ம தியானிக்கணும். அப்போ அவர் தேவன் எப்பவுமே மகா பரிசுத்தர், அதை நம்ம விட்டே கொடுக்க முடியாது. அவர் மகா பரிசுத்தர், அதனாலதான் தேவ தூதர்கள் அவர் வந்து சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், 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 பரிசுத்தர்னு அவரை எந்த அளவுக்கு உயர்த்த முடியுமோ அந்த அளவுக்கு உயர்த்துறாங்க. அப்போ பரிசுத்தர், 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 பரிசுத்தர்னு போது அவருடைய மேன்மையை குறிக்குது. அதெல்லாம் அவருடைய மகத்துவத்தை சொல்றாங்க. அப்ப பரிசுத்த ஆவி அப்படின்னும் போது அவர் மகா பரிசுத்த ஆவின்றத நம்ம தியானத்துல நம்ம எப்பவுமே நம்ம மைண்ட் செட்ல இருந்துட்டே இருக்கணும். தேவனுக்குன்னு அந்த உயர்ந்த அந்த எண்ணம் நம்ம உள்ளத்துல இருந்துட்டே இருக்கணும், நம்ம சிந்தையில, ஆவின் சிந்தையில. அப்போதான் அந்த வசனங்கள் எல்லாம் நம்ம தியானிக்கும் போது நமக்கு வந்து அது குடிபடும். அப்ப என்ன சொல்றாரு பாருங்க, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற மகா பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நம்மளை சொல்றாரு. மகா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள தங்கி இருக்கிற ஆவியா ஆலயமாக நீங்க காணப்படுறீங்கன்றார். நீங்கள் உங்களுடையவர்களே அல்ல என்று அறியீர்களான்றார். ஏன்னா அவருடைய அவயம், அவருடைய அவயம் நம்ம எல்லாம். அப்போ மகா பரிசுத்தருடைய அவயம் வந்து எப்படி பலகீனமா இருக்கும், அதுவும் பலமுள்ளதா தான் இருக்கும், மகாபரிசுத்தமா. அப்ப இதெல்லாம் கற்றுக் கொடுக்காதனால, போதிக்காதனால இந்த ஊட்டச்சத்துக்களை நம்ம இழந்துட்டோம். இந்த ஊட்டச்சத்துக்களை நல்ல ஆகாரங்களை நமக்கு கொடுக்காதனால நம்ம இழந்துட்டோம், பலகீனமா இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, விதவையின் வீடுகள் எல்லாம் பட்சித்து போடுறாங்க அப்படின்ட்டு. நீண்ட ஜபம் பார்வைக்காக செய்து விதவையின் வீடுகளை பட்சித்து போடுறாங்க அப்படின்ற. அப்ப விதவையின் வீடுன்னும் போது மணவாளனே கொண்டு வரலாங்க, மணவாளனே இல்ல, மணவாளன் இல்லாம எல்லாரும் விதவையின், இந்த விதவையின் வீடுகளாக தான் இன்றைக்கு சபையில இருக்கிற 90% பேர் காணப்படுறாங்க. அதுவும் குறிப்பா பாவ பிரமாணத்துல இருக்கிறவங்க. அப்ப பாவ பிரமாணத்துல இருக்கிறவங்க தட்டு முட்டு சாம மேஜை குத்து வழக்கு திரைச்சிலைக்கு அந்த பக்கம் நிக்கிறாங்க. நம்ம இந்த பக்கம் நின்று வாடா, இந்த பக்கம் வந்துடுறா, நமக்காக கிறிஸ்து வந்து சரீரம் கிளிக்கப்பட்டாச்சு, இந்த பக்கம் வந்துடுறானா, வரமாட்டேங்கிறான். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவன் அந்த அளவு அந்த லெவல்ல தான் வச்சிருக்கிறாங்க. நம்ம இங்க இருந்துட்டு நம்ம தியானிக்கிறோம் இப்போ. அப்ப இங்க இருந்து தியானிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லன்றாரு. அப்ப இந்த குழுவுல இருக்கிற நம்ம நமக்கே சொந்தம் கிடையாது, ஏன்னா நம்ம தேவனுக்கு கிறிஸ்துவுக்கு சொந்தம், அதுதான் முக்கியம். அப்ப கிறிஸ்துவுக்கு சொந்தம் போது அவரோடு கூட அவயங்களை காணப்படும் போது எங்க இருக்குன்னா, மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கிறோம். அப்ப இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக தேவன் நம்மள என்ன பண்றாரு, கொஞ்ச நாளைக்கு வச்சிருக்கிறாரு, கொஞ்ச நாள் வச்சிருக்க போறாரு, அவ்வளவுதான். அந்த வெளிச்சம் அங்குறதுக்குள்ள நம்ம பல பேருக்கு அந்த வெளிச்சத்தை விளக்க ஏற்றி விட்டுருணும், அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறாரு. இது வந்து ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கறது கூட நீங்க ஆயத்தமா இருக்கணும்ன்றது, இதெல்லாம் வந்து புத்தி உள்ள ஆராதனை அப்படின்றது. அதனால இந்த கேட்ட இந்த வேத வாக்கியங்களின் படி நம்மளோட வாழ்க்கை அமைச்சிட்டு அதே சிந்தையில செயல்பட்டு அந்த கிரியைகளை நடப்பிப்போம். கர்த்தர் நிச்சயம் நம்ம மகிமைப்படுவார், தேவனுடைய நாம மகிமைப்படட்டும். ஆமேன். ஜெபிக்கலாம். பரிசுத்தம் உள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய நாம மகிமைப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, எங்களை ஆண்டவரே மகா பரிசுத்த ஸ்தலங்களாக மாற்றி தேவ ஆவியானவர் எங்களுக்குள்ள வாசமா இருக்கிறீர். நாங்கள் எங்களுடையவர்களே அல்ல என்று சொல்லி வேத வாக்கியங்களை எங்களை போதிக்கிறது. கடந்த சில நாட்களாக ஆண்டவரே பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இருக்கிற வித்தியாசங்களை நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே ஆதியில திரைச்சீலை ஒரு தடையாக இருந்தது, பிரிவினை ஏற்படுத்தியது. ஆனால் இந்த நாட்கள்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, அந்த பரிசுத்த ஸ்தலம் என்கிற அந்த பாவ பிரமாணத்துக்குள்ள இருந்து மீண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆண்டவரே திரைச்சிலைகள் கிழிக்கப்பட்டு நாங்கள் நித்திய மீட்பை உண்டு பண்ண எங்களுக்கு நீர் குமாரனை தந்தீர், அதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் இப்பொழுது மகா பரிசுத்த ஸ்தலங்களை மாற்றப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் வாசமா இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து உணர்ந்து ஆண்டவரே தியானிக்க நீர் கிருபை செய்தீர். நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். தேவநாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. எங்களை கொண்டு நீங்க என்ன செய்யணும்னு திட்டம் வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் நிறைவேற்றத்தக்கதாக முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம். தேவநாம மகிமைப்படுது. சகல துதிகன மகிமையெல்லாம் அவங்கள ஒருவருக்கே எடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.